Honorable Cecil Premajant. Honorable Deputy Speaker will take the chair now.
අමාත්‍යතුමා
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි අද කමිටු අවස්ථාවේ සාකච්ඡාවට ගන්න ප්‍රධාන විෂයන් අතර විශේෂයෙන්ම විදුලි බල හා බලශක්ති ක්ෂේත්‍රය සම්බන්ධයෙන් අදහස් ප්‍රකාශයක් කිරීමටයි මම බලාපොරොත්තු වෙන්නේ. පසුගිය දශක දෙක පමණ කාලයක් තිස්සේ සෑම මුදල් ඇමතිවරයෙකුටමත් සෑම රජයකටමත් හිසරදයක් වූ ක්ෂේත්‍ර දෙකක් තමයි විදුලි බල හා බලශක්ති. විශේෂයෙන්ම විදුලි බල ක්ෂේත්‍රය එදා විමල සුරේන්ද්‍ර රක්ෂපාලන විදුලි බලාගාරයෙන් ආරම්භ කළා. ඒ මෙපිට ඇවිල්ලා මහවැලි යෝජනා ක්‍රමය යටතේ මෙගවට් 500කට වැඩි ප්‍රමාණයක් එම කලාපයෙන් ජනනය කිරීම ආරම්භ කළා. මේ විදිහට දිගටම ආපු එකේ 1990 දශකයේ වෙන විට තිබූ ඉල්ලුම සහ ඉල්ලුම වැඩිවීමේ වේගයත් එවගේම ඊට සරිලන සැපයීම විශේෂයෙන්ම ජලවිදුලියෙන් සපයා ගැනීමට හැකියාවක් සැලසුම් කළ නොතිබුණු නිසාත් විවිධ ක්ෂේත්‍රවලට යන්න වුණා. විශේෂයෙන්ම ඉන්ධනවලට ක්ෂණිකව ඉන්ධන ආශ්‍රිතව විදුලි බලය නිෂ්පාදනය කරන්න සිදු වුණා. ඒ විතරක් නෙමෙයි විදුලි බල මණ්ඩලය සාමාන්‍යයෙන් වර්ෂ 20ක ජනන සැලැස්මක් සකස් කරනවා. මේ ජන සැලැස්ම කවමදාකවත් පසුගිය දශක කීපය තුළ සැලසුම් කරපු ආකාරයට ක්‍රියාත්මක වුණේ නැහැ. ඒකට ප්‍රතිපත්තිමේ තීන්දුව ගණනාවක් බලපෑවා. රජයන් වෙනස් වීම බලපෑවා. කොටින්ම ඔය නොරොච්චෝලේ අද මෙගවට් 900ක් 303ක නිෂ්පාදනය කරන ගල්ලඟුරු විදුලි බලාගාරය මුලින්ම 300 ඩොලර් මිලියන 280කට ජයිකා ෆන්ඩ්ස් අරිත තමයි ඉතාම අඩුපොලියකට ජපාන තාක්ෂණය යටතේ ලංකාවට ලැබෙන නියමිතව තිබුණේ 1990 දශකයේ මුල වෙනකොට. හැබැයි ආපු විරෝධතාවයන් නිසා කල් ගිහිල්ලා ගිහිල්ලා අන්තිමට ජයික එක ෆන්ස් විඩ්‍රෝ කළා. ඊට පස්සේ අපිට සිද්ධ වුණා චීනට යන්න 280 ඩොලර් මිලියන 280ට කරන්න පුළුවන් වෙච්ච 300 මෙගවට් ප්ලාන්ට් එක 480කට ගියා. මේ විදිහට තමයි අපේ රටේ මේවා වෙනස් වෙලා හිටන් ආවේ. ඒ නිසා තමයි 2000 දශකයට එනකොට මට මතකයි මම එදා පෙට්‍රෝලියම් ක්ෂේත්‍රයේ භාරවය ඇමතිවරය හැටියට ඉන්නකොට 2012 වර්ෂයේ 80%ක් නිෂ්පාදනය කරන්න උනේ විදුලි බලය තෙල් පදනම් කරගෙන ෆොසිල් ෆුවෙල් 20%යි. මොකද ඒ තරමට නියඟය තිබ්බා. එතන මොකද උනේ? තෙල් සංස්ථාව අලාභ ලැබුව ආයතනයක් නෙවෙයි. මම 2004-05 වර්ෂයේ ඇමතිවරය හැටියට ඉන්නකොට ඕන කෙනෙකුට බලන්න පුළුවන් 2004-05 PNL එක බැලුවොත් පෙට්‍රෝලියම් කෝපරේෂන් එකේ 4 බිලියන් ප්‍රොෆිට් බිලියන 4ක් ලාභයි. හැබැයි ඒක තමයි පාඩුනේ. පාඩු වෙන හේතු ගණනාවක් තිබ්බ. ඒක එක ප්‍රධාන හේතුවක් තමයි විදුලි බල ක්ෂේත්‍රයට අවශ්‍ය වන්නා වූ තෙල් සැපීමේදී සබ්සිඩයිස් ප්‍රයිස් එකකට තමයි දුන්නේ. රුපියල් 52ක් කොස්ට් එක වෙන පිරිවැය වෙන තෙල් ලීටර එකක් විදුලි මණ්ඩලයට දුන්නේ රුපියල් 27ට. හැම ලීටරයකටම රුපියල් 25ක් පාඩු වෙලා තමයි මෙතන මෙතුමත් හිටියා ඒ ක්ෂේත්‍රයේ නියෝජ්‍ය අමාත්‍යවරයා හැටියට. ඒ පාඩුව එක දිගින් දිගට ආවා. දැන් එහෙම සබ්සිඩයිස් ප්‍රයිස් එකට දුන්න දෙවිතෙල් ඔය ෆියට් එක සපුගස් කන්ද ඔය හැමතැනමටම දුන්නේ තෙල් සංස්ථාවෙන් තෙල් සබ්සිඩයිස් ප්‍රයිස්. එහෙම දුන්නත් මොකද උනේ? අනිත් පැත්තෙන් ඒකක පිරිවැය ඉතාම ඉහළ ප්‍රමාණයකට ගියා ඉන්ධන පදනම් කරගෙන. ජලවිදුලියෙන් තමයි ඒක තුලනය කරගත්තේ. ඉස්සර බේස් ලෝඩ් එක ගත්තේ ජලවිදුලිය මහවැලි කලාපේ. ඊට පස්සේ බේස් ලෝඩ් එක මාරු වුණා කෙරවල පිටියේ පාව ප්ලාන්ට් එකට 300යි. ඒක ඩිසයින් කරලා තිබුණේ LNG වලට. නමුත් LNG පහසුකම් නැති නිසා ලෝ සල්ෆර් පාවිච්චි කරා. අදත් ලෝ සල්ෆර් රුපියල් 30.35 අතර මේ තෙල් මිල අඩු වෙලා තියෙන නිසා 30.35ක් වෙන ඒකක පිරිවැය. ඊළඟට තෙල් පදනම් කරගෙන ඒකක පිරිවැය 40-42කට ගත්ත අවස්ථාව තිබුණා. මෙන්න මේ විදිහට විදුලි බල මණ්ඩලයටත් පාලනය කරගන්න බෑ ඒකක පිරිවැය. ඒ නිසා අදටත් දකුණු ආසියාවේ විදුලි බල ඒකක වැඩිම පිරිවැය දරන රට වෙලා තින්නේ ලංකාව. මේක බලපාන ආර්ථිකයට සෑම නිෂ්පාදකයෙකුටම මැනුෆැක්චරර් කෙනෙකුටම තේ කර්මාන්තයට මේ හැම එකකටම ඒ නිෂ්පාදන භාණ්ඩයක පිරිවැයට එකතු වෙනවා විදුලි බලය. ඒක එකතු වෙච්ච ගමන් ලෝක වෙළඳපොලේ තරංකාරීත්වය හැසිරෙන්න පුළුවන්කමක්. ඒ නිසා සමස්ත ආර්ථිකයෙන් බලපාන ප්‍රශ්නයක් තමයි මේ දෙකේම තියෙන්නේ. ඒක කාලාන්තරයක් තිස්සේ ආපු දෙයක්. ඒක නිසා විශේෂම අපේ නව අමාත්‍යතුමා අධිකරු ජනාධිපතිතුමාගේ සෞභාග්‍ය දැක්මේ වැඩසටහනත් එක්ක විදුලි බල මණ්ඩලය නිශ්චිත ජන සැලැස්මක් එක්ක යනවා. දැන් මෙගවට් 300 කරවල පිටිය LNG එක හරනම් 2021 කමිෂන් කරන්න ඕනේ. අපේ නියෝජ්‍ය කතානායකතුමා ඇමතිවරයාට දන්න ඔබතුමා මොකද වුනේ? අධිකරණයේ අවුරුදු දෙකහමාරකට වැඩියක් නඩුව ගියා. ඒක නිසා ඒක කරන්න බැරි වුණා. දැන් ඒ වගේම එතන ෆැසිලිටි එක නැහැ. ටර්මිනල්ස් ගන්න වෙනම ව්‍යාපෘතියක් යන ඔය ටර්මිනල්ස් ගන්න අවුරුදු 5කට හැයනවා. LNG වල එන එතන FSR යන්න වෙනවා. ඒකට දෙන්න කෝල් කරන්න වෙනවා ඊගාවට. ඒක නිසා මෙවැනි සංකීර්ණ ප්‍රශ්න ගණනාවකට ඇවිල්ලා තිනෝ මේ COVID-19 වසංගතය නිසා තෙල් ඉල්ලුමත් විදුලි ඉල්ලුමත් යම් ප්‍රමාණයකින් අඩු වෙලා තියෙනවා. වැඩිවීමේ ප්‍රවණතාවය අඩු වෙලා තියෙනවා. ඒ නිසා තමයි මේ ටිකෙන් කලමනාකරණය කරන්න පුළුවන් වෙන්නේ. දැන් මේ වෙනකොට තෙල් වලින් 854.
ඔබට වර්තාව විනාඩි 2යි.
ඔව්. ඊළඟට අපව IPP එක 701යි, ගල්ලංගුරු 900යි. ගල්ලංගුරු විදුලි බලාගාරයේ 900 නිෂ්පාදනය නොවුනනම් බලන්න ඒකක පිරවැය කීයකට යනවද කියලා. ඒ වගේම අපි සූතිවන්ත වෙනවා වෙනම අමාත්‍යංශයක් හදලා පුනර්ජන්‍ය බලශක්තිය දැන් ඒකේ කටයුතු සිදු වෙගෙන යනවා. ළඟදිම 100ක් එකතු වෙනවා සුළං බලේ. ඒ නිසා විවිධ යෝජනා ආවා, සම්පූර්ණ යෝජනා ආවා. ඔක NTPC එකත් එක්ක මුල් අවපොතාගේ සුමාන 2004. ආද වෙනතුරු ක්‍රියාත්මක කරන්න බැරි වුණා. දැන් ඊළඟට යෝජනාවක් තියෙන නොරොච්චලි තව 300කට. එතකොට පරිසරයේ ප්‍රශ්නයක් එන්න පුළුවන්. ඒ නිසා විදුලි බල මණ්ඩලයේ නිශ්චිත ජනන සැලැස්ම පරිසර සංවේදීව සකස් කිරීමෙන් තමයි මේ ඉල්ලුමට සරණ සැපයීම ඒකක පිරවැය අඩු කරගෙන මේක කරන්න පුළුවන් වෙන්නේ. ඒ වගේම තෙල් පැත්තෙන් ගත්තත් හැමදාම කතා කරන එකක් තමයි මම කියලා නවත්තන්නම්. මිල සූත්‍රය මට මතකයි එක්තරා ඇමතිවරේ පසුගිය කාලේ බෝඩ් එකක් අල්ලන් පෙන්නුවා P = V1 V2 V3 V4. එතුමන් අහ මොනවද මේ V කියන්නේ කියලා. මන් දන්නේ නැතුව දැනගෙන හිටියද කියලා. P කියන්නේ ප්‍රයිස්. V4 කියන්නේ variables. විචල්‍ය. එතකොට පළවෙනි විචල්‍ය තමයි බැරල් එකක මිල. බැරල් එකක මිල උස් පහත් වෙනවා. හැම පැයකදී වෙනස් වෙනවා. මේ පැත්තෙන් ගත්තු Singapore, මේ පැත්තෙන් ගත්තු Dubai වලින්, ආතන London වලින් එහෙන් ගන්නෑ අපි. ඊළඟට ඒකේ ප්‍රීමියම් එක. ඒකට එකතු වෙන අධිභාරය තෙල් බැරල් එකකට. ඒකට ඩොලර් දශම ගාණින් ඉඳලා 3 දක්වා යන්න පුළුවන්. ස්පොට් ගන්නවා නම් වැඩි, ටර්ම් ගන්නවා නම් අඩුයි. ප්‍රීමියම් එක. එතකොට තමයි ඒකේ ලාභාලාභය තීන්දුව කරගන්න පුළුවන් වෙන්නේ මිල. V3 තමයි ඊළඟට අපි ගන්නේ අත්පිට මුදලට නෙමෙයි පොලියට. එතකොට පොලිය ගන්නකොට LIBOR+ කොච්චරද කියන එක ඒකත් විචල්‍යයක්. අන්තිම එක තමයි අපේ එක්ස්චේන්ජ් රේට් එක. විනිමය අනුපාතික. මෙහෙම 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 වෙනස් වෙන දිනපතා. ඔය හතර තමයි V1 V2 V3 V4. තව විචල්‍යයන් තියෙනවා. ඒව දාගන්න පුළුවන්.
අපේ කාලය අවසන්.
ඔව් මත් තප්පර 30ක් දෙන්න. අපේ රටේ සාමාන්‍යයෙන් තෙල් වල බද්ද රුපියල් 40ක් 45ක් වෙනවා. තුර්කිය තමයි මේ කලාපේ වැඩිම තෙල් බෙදා හරින රට. තුර්කියෙත් 145යි. වදු අය කන්නේ. මොකද ඒකෙන් තමයි රටේ ෂණිකව අවශ්‍ය වන්නා වූ රජයක ආදායම් සපුරා ගන්න. ඒක නිසා මේක ඕනම රජයක් කළා තිනවා ලෝකෙත් කර. ඒක අපිට විතරක් විශේෂණ එකක් නෙවෙයි. ඒක නිසා මිල සූත්‍රයක් නැහැයි කොට මිල සූත්‍රකින් තමයි ගාන හදන්නේ. නැත්තම් ලීටරේ ගාන හදන්න බෑ නේද? මෙට්‍රික් ටන් එකකට දින බැරල් ගන්න. බැරල් එකකට දින ලීටර ගන්න. ඊට පස්සේ මේ ටික දාලා ගත්තාම සමීකරණේ ගාන එනවා. හැබැයි එකම දේ තියෙන්නේ ඒ සියලු විචල්‍යයන් අදාළ නොකිරීම. ප්‍රතිපත්ති ඉදුවක් කරන අදාළ කරන්න පුළුවන් නොකරන්නත් පුළුවන්. ඒක තමයි වෙන්නේ. තියෙන සමා මීට වඩා දීර්ඝ වශයෙන් කතා කරන්නේ. අපි අලුත් බලශක්ති අමාත්‍යතුමත් විශේෂයෙන්ම PRDS එක නැවත පණ ගන්වලා ගවේෂණ කටයුතු පුළුල් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. මේ දවස්වල ඉල්ලුම අඩුයි, තෙල් මිල අඩුයි. ඒක නිසා යම් සහනයක් තියෙනවා. නමුත් රටේ ආර්ථිකේ අපි මොනා නොගෙනවත් අපි අනිවාර්යෙන් තෙල් ගෙන්නන්න ඕනේ. ඒකට විදේශ විනිමය අවශ්‍යයි. අපි අනිවාර්යෙන් බෙහෙත් ගෙන්නන්න ඕනේ විශාල ප්‍රමාණයක්. ඒකට විදේශ විනිමය අවශ්‍යයි. ඊළඟට පොහොර ගෙන්නන්න ඕනේ. මේ වගේ ඒවට විදේශ විනිමය අවශ්‍යයි. ඒක නිසා ඕනෑම රජයක් අයවැයක් සකස් කිරීමේදී මේ අපි ඉන්නේ COVID-19 ලෝක වසංගතයක් එක්ක එහෙම එකක් නැහැ කියලා හිතාගෙන තමයි සමහර මන්ත්‍රීවරු කතා කරන්නේ. ඒ නිසා මේ තත්ත්වය තුළ සැලැස්මක් ඇතුව විදුලි බල බලශක්ති ක්ෂේත්‍රය මේ අවුරුදු පහ සැලසුම් සහගතව මේ අමාත්‍යංශ දෙකෙන් ඉදිරියට ගෙනිච්චොත් අපි බලාපොරොත්තු වෙන ඉලක්කයන්ට ළඟා වෙන්න පුළුවන් කියන එක සඳහන් කරමින් මගේ වචන සල්පාව.
සුත්‍ය අමාත්‍යතුමා ගරු කෝවින්දන් කරුණාකරන් මන්ත්‍රීතුමා විනාඩි 13යි.
கௌரவ பிரதிச்சபாநாயகர் அவர்களே, இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு, நீர்வளங்கள் அமைச்சு, மின்சக்தி அமைச்சு, வலுசக்தி அமைச்சுகளின் குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுவதனூடாக எமது பிரதேசத்திற்கும் எமது மக்களுக்கும் இடையிலான தொடர்புகளை, இடைவெளிகளை எடுத்துரைப்பதன் மூலம் இவற்றை நிவர்த்தி செய்யலாம் என நினைக்கின்றேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எனது உரையினை ஆற்றுவதற்கு முன்னர் எனது வேண்டுகோள், எம்மை பிரிவினைவாதிகளாக, இனவாதிகளாக, பயங்கரவாதிகளாக பார்க்காதீர்கள். எமது இனம் சார்ந்த, எமது பிரதேசம் சார்ந்த, எமது மக்கள் சார்ந்த, அவர்கள் தேவைகள் சார்ந்த, அவர்கள் வாழ்முறைமை சார்ந்த விடயங்களை எடுத்துரைத்தால் எம்மை பிரிவினைவாதி, பயங்கரவாதி, இனவாதி, இவர்களை பாராளுமன்றத்திலிருந்து அகற்ற வேண்டும் என இந்த உயரிய சபையில் சில பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் உட்பட பலரும் உரையாற்றுகின்றீர்கள். இது எனக்கு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கின்றது. இது உங்கள் அறியாமையா என ஐயுறத் தோன்றுகின்றது. தயவு செய்து உலக விடுதலை போராட்ட நாயகர்களின் வரலாற்றை இதே சுத்தியோட உங்கள் அறிவு கண் திறந்து நோக்குங்கள். ஆயுத புரட்சி மூலம் மக்கள் விடுதலையை நாடிய எத்தனையோ தலைவர்கள் காலப்போக்கில் ஜனநாயக வழிவந்தமை உலக வரலாறு. உதாரணத்துக்கு ஆப்பிரிக்க நெல்சன் மண்டேலா, பாலஸ்தீன யாசிர் அரபாத், இந்தோனேஷிய ஆட்சிய மாநில தலைவர் ஹசன் டி டிரோ சில உதாரணங்களாகும். எமது நாட்டில் கூட 1971 ஆயுதம் தூக்கி பின்னர் ஜனநாயக வழிவந்த ஜேவிபியினரை அன்று பயங்கரவாதிகள் என்றே அழைத்தனர். இன்று அவர்கள் மீது அப்படி ஒரு வார்த்தை பிரயோகத்தினை நீங்கள் எவரும் பிரயோகிப்பதில்லை. இது ஏற்றுக் கொள்ளக்கூடியதே. ஆனால் ஆயுதம் ஏந்தி பின்னர் ஆயுதத்தை கைவிட்டு வாக்குரிமை மூலம் இந்த உயரிய சபைக்கு வந்து நாம் உரையாற்றும் போது எம் மீது மட்டும் ஏன் உங்கள் குரோதம், ஏன் உங்கள் ஓரவஞ்சனை, ஏன் உங்கள் கண்மூடிய பார்வை? உங்கள் மனக்கதவை திறவுங்கள், உண்மையை உணருங்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எமது இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அத்தகைய பார்வை உடையவராக இருக்க மாட்டார் என நம்புகின்றேன். அவர் ஒரு இளைஞர், கற்றவர், புத்தியுள்ளவர், நல்லதொரு விளையாட்டு வீரர். இளைஞரது எண்ணங்கள், அபிலாஷைகள், தேவைகள், ஏக்கங்கள், இலக்குகள், அதற்கான தடைகள் என்ன என்பதை நன்கு அறிந்து புரிந்தவர். அந்த வகையில் அவர் ஒரு நடுநிலைவாதியாக நின்று நிதானித்து எமது நிலைப்பாட்டை புரிந்து கொள்வார் என்று நம்புகின்றேன். அவர் ஒரு சட்ட தரணியும் கூட. எனவே ஒரு தரப்பினர் கருத்துக்களை மட்டும் கேட்டு தீர்மானம் எடுக்க மாட்டார், இருதரப்பு கருத்துக்களையும் கேட்டு தனது தீர்மானத்தை எடுப்பார் என்றும் நம்புகின்றேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எமது நாட்டின் விளையாட்டுத்துறை விளையாட்டுத்தனமான துறையாக இருக்கக்கூடாது. இது ஒரு விஞ்ஞான பூர்வமான துறையாக மாற்றப்பட வேண்டும். இத்துறையில் இன, மத, மொழி, பிரதேச மற்றும் பாடசாலைகள் சார்ந்ததாக மட்டும் இருக்கக்கூடாது. இன்று இத்துறையில் இத்தகைய பார்வை ஒன்று இருக்கின்றது. இது மாற்றப்பட வேண்டும். திறமைகள் இனங்காணப்பட வேண்டும், ஊக்குவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட வேண்டும். கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு சூழல் இளைஞர்கள் சுதந்திரமாக விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் வாய்ப்பை நல்கவில்லை. ஆனால் யுத்தம் முடிந்து ஏறத்தாழ 11 ஆகிவிட்டன. யுத்தத்தை வென்று சிங்கள மக்களின் மனதை கொள்ளை கொண்ட நீங்கள் அதன்பின் எம் தமிழ் மக்களின், தமிழ் இளைஞர்களின் மனங்களை கொள்ளை கொள்ள என்ன செய்தீர்கள் என்பதை உங்கள் மனச்சாட்சியிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். யுத்தம் முடிந்ததும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கின் அபிவிருத்திக்கு வெளிநாடுகள், சர்வதேச நிதி நிறுவனங்கள் கடனாகவும் நன்கொடையாகவும் பல மில்லியன் ரூபாய்களை தந்துதவின. இவை வடகிழக்கில் சாதித்தது என்ன? முறையான ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த தடகள போட்டிகளை, கிரிக்கெட் போட்டிகளை நடத்தக்கூடிய ஒரு மைதானம் வடகிழக்கில் உள்ளதா? பெயருக்கு வடக்கில் துரையப்பா விளையாட்டரங்கு, கிழக்கில் திருகோணமலையில் மக்சியர் விளையாட்டரங்கு, மட்டக்களப்பில் பெபர் விளையாட்டரங்கு என்று கூறுவீர்கள். இவரின் உண்மை தொழில்நுட்ப தரம் என்ன? இதை நான் குறையாக கூறவில்லை, குறை கூறும் நோக்கமும் எனக்கில்லை. எமது கௌரவ அமைச்சர் அறிய வேண்டும் என்ற ஆர்வத்தில் கூறுகின்றேன். எமது விளையாட்டுத்துறை வடகிழக்கில் நிமிர வேண்டும் என்பதற்காகவே கூறுகின்றேன். இத்தனைக்கும் யுத்தம் முடிவுற்றதன் பின்னர் வடகிழக்கு இளைஞர்கள் தமது வளப்பற்றாக்குறைகளுக்கு மத்தியில் தேசிய மட்டத்தில் நிலைநாட்டிய சாதனைகள் கௌரவ அமைச்சர் அவர்கள் அறிவார்கள் என்று நம்புகின்றேன். தடகளை போட்டிகளிலும் சரி, குழுப்போட்டிகளிலும் சரி, ஏனைய மாவட்ட மாகாணங்களுக்கு சமமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களும் தேசிய வெற்றியில் தமது பங்களிப்பை நல்கி வருகின்றன. மட்டக்களப்பு மாவட்டம் கூடை பந்தாட்ட போட்டியில் ஒரு காலத்தில் பிரசித்தி பெற்றது. மட்டக்களப்பு வீரர்கள் கூடை பந்தாட்ட மைதானத்தில் களமிறங்கினால் ஏனைய மாவட்ட வீரர்கள் அதன் பயிற்சியாளர்களுக்கு குறைநடுக்கம் இருந்தது. தேசிய மட்டத்தில் கூடைப்பந்து போட்டியில் பல சாதனைகளை படைத்த மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் விளையாட்டுத்துறை அமைச்சின் விளையாட்டு போட்டிகளில் அண்மை காலமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் கபடி குழுவினர் பல சாதனைகளை புரிந்துள்ளனர். இது மாத்திரமல்ல, தடைகள போட்டிகளிலும் இவர்கள் சாதனைகள் அளப்பரியது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, விளையாட்டுத்துறை தொடர்பாக முக்கியமானவர்கள் பயிற்றுவிப்பாளர்கள் நடுவர்கள். அதேபோன்று விளையாட்டுத்துறை சார்ந்த முக்கியமான நிறுவனங்களாக விளையாட்டுத்துறை சார் கல்வி நிறுவனங்கள் அமையும். இத்துறை சார்ந்த முறையான நிறுவன ரீதியான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். விளையாட்டுத்துறை சார்ந்த உயர்கல்வினை மேற்கொள்வதற்கான ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும். அது இன மத மொழி பேதமற்ற முறையில் நிர்வகிக்கப்படுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால், தேசிய மட்ட போட்டிகளில் வடகிழக்கு மாவட்டங்கள் இலங்கை ஏனைய மாவட்டங்களுடன் மோதும் போது பார்வையாளர்களின் நிலைமையும் ஒரு சில நடுவர்களின் நிலைமையும் இலங்கை குழுவினருடன் ஏதோ ஒரு பயங்கரவாத குழுவினர் மோதுவது போன்ற நிலைமைகள் இந்நாட்டில் நடந்துள்ளது. குழு போட்டிகளில் ஒரு சில நடுவர்கள் பக்க சார்பாக நடந்த சம்பவங்கள் இந்நாட்டில் நிகழாமல் இல்லை. சில போட்டிகளில் எமது வீரர்கள் எதிரணியுடன் மாத்திரமல்லாது நடுவர்களுடன் போராடியே தமது வெற்றி கனியை சுவைத்துள்ளார்கள் என்பதனை வேதனையுடனும் கவலையுடனும் இந்த உயரிய சபையில் பதிவு செய்கின்றேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எமது விளையாட்டுத்துறை மேம்பட வேண்டுமாயின் விஞ்ஞான ரீதியான துறையாக மாற்றுங்கள். பயிற்றுவிப்பாளர்கள் நடுவர்கள் பூரண பயிற்சி அளித்து சர்வதேச தரம் மிக்கவர்களாக ஆக்குங்கள். குறிப்பாக நடுவர்கள் பயிற்றுவிப்பாளர்கள் முறையாக உளவள ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட்டு இனமத ரீதியான அவர்களின் சிந்தனை களையப்பட்டு எமது நாட்டின் தேசிய அணியினை உருவாக்கக்கூடிய பலம் மிக்கவர்களாக அவர்களை ஆக்குங்கள். விளையாட்டுத்துறை தொடர்பான அமைப்புகள், சங்கங்கள், சம்மேளனங்கள் அரசியல் துறை சார்ந்ததாகவோ வர்த்தகத்துறை சார்ந்ததாகவோ இலாப நோக்கத்துட்பட்டதாகவோ இராது. இத்துறையில் ஆர்வமும் அனுபவம் உள்ளவர்களால் நிரப்புங்கள். விளையாட்டுத்துறையில் நிலவுவதாக கூறப்படும் ஊழல்களை களையுங்கள். நீங்கள் விளையாட்டுத்துறை சார்பாக ஆரம்பத்திலே மேற்கொண்ட முன்னெடுப்புகள் இந்நாட்டின் விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தியது. இதை வடகிழக்குக்கும் விஸ்தரியுங்கள். இந்த அமைச்சின் கீழான இன்னொரு முக்கிய நிறுவனம் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமாகும். இது ராஜபக்ச யுகத்தில் தகுதியான தலைமைத்துவத்தால் தகுதியான ஆளுமையினால் நிரப்பப்பட்டது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் வடக்கு கிழக்கு தொடர்பாக சில விடயங்களை இவ்விடத்தில் தெரிவிக்க வேண்டியது எனது கடமையும் பொறுப்புமாகும். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் உயர்பீடமான இயக்குநர் சபையில் எத்தனை தமிழர்கள் உள்ளனர்? உயர் பதவி அணியில் எத்தனை தமிழர்கள் உள்ளனர்? இயக்குநர்கள் எவருமே தமிழர்கள் இல்லை. மன்றம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து எந்த ஒரு தமிழரும் நியமிக்கப்படவும் இல்லை. இன்றும் மாகாண பணிப்பாளர்களாக கடமையாற்றுவர்களில் 9 மாகாணத்திலுமே எவரும் தமிழர்களாக இல்லை. மாவட்ட மட்டத்தில் உதவி பணிப்பாளர்களாக இருக்கும் சகல தமிழ் அலுவலர்களும் நிரந்தரப்படுத்தப்படாது, பொறுப்பளிக்கப்பட்ட அதாவது கவரிங் நியமனம் பெற்றவர்களாகவே உள்ளனர். சிலர் 10 வருடத்துக்கு மேலாக கடமை பொறுப்பின் உள்ளார்கள். சிலர் இளைஞர் சேவை அலுவலர்கள். 20-30 வருடங்களுக்கு மேலாக பதவி உயர்வற்ற நிலையில் தாம் நியமனம் பெற்ற பதவியிலேயே ஓய்வினையும் நாடியுள்ளனர். இது தொடர்பாக அமைச்சர் அவர்கள் முறையான கவனம் எடுத்து அலுவலர்களின் பதவி உயர்வு முறைகளை ஏற்படுத்த வேண்டும். இம்மன்றத்தின் சார்பில் வடகிழக்கின் பிரதேசங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் பயிற்சி நிலையங்கள் முறையான பௌதீக ஆளணி வளங்களுடன் பிரதேசங்களுக்கு பொருத்தமான பயிற்சி நெறியலுடனும் பிரதேச இளைஞர் ஜுவதிகளை ஈர்க்கத்தக்க திறனுடனும் இயங்குவதற்கு ஏற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். முக்கியமாக இன்று தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் இளைஞர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அதற்கேற்ப வகையில் பயிற்சி நிலையங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும். முறையான கல்வி தரத்தினை பூர்த்தி செய்ய முடியாத இளைஞர்கள் தொழிற்கல்வி ஊடாக தேசிய தொழில் சார் தரத்தினை பூர்த்தி செய்வதற்கு உரிய நடைமுறைகளை பேண வேண்டும். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இத்தகைய நிலைமைகள் சீராகும் போது எமது இளைஞர்கள் தேசியத்திற்குள் தாமாகவே உள்வாங்கப்படுவார்கள். எமது இளைஞர்களின் மனங்களை நீங்கள் வெல்ல வேண்டும். தாங்கள் புறக்கணிக்கப்படுகின்றோம் என்ற அவர்களின் சிந்தனைகளை நீங்கள் மாற்ற முயல வேண்டும். இவை நடைபெறின் எமது நாட்டின் எதிர்காலம் இளைஞர்களால் சுபிட்சமடையும். இது இளைஞராக இருக்கும் அமைச்சர் உங்கள் கையில் இருக்கின்றது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கிராமிய வளங்கள் பிரதேச நீர் வளங்கள் தொடர்பாக நான் கூறுவது என்னவெனில், ஒரு நாட்டின் குடிமக்கள் அனைவரும் சுத்தமான குடிநீரை பெறுவதற்கு உரிமை உடையவர்கள். இது சர்வதேச சமவாயங்களின் ஏற்பாடும் கூட. ஆனால் கடந்த காலங்களில் எமது பிரதேசத்தில் அதிகாரம் மிக்கவர்களாக இருந்த அரசியல்வாதிகளின் முறையற்ற சிந்தனையால், பிரதேச வேறுபாட்டால், அவர்களது பதவிகளின் அழுத்தத்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழ் பிரதேச மக்களின் சுத்தமான குடிநீரை பெறுவதற்கான உரிமம் முற்றாக மறுக்கப்பட்டது. எமது மாவட்டத்தின் உன்னிச்சை குளத்தை ஒட்டிய குடிநீர் திட்டம் அப்பிரதேசங்களில் வாழும் எமது மக்களின் பாவனைக்கு உட்படுத்தப்படாது. பல மைல் தூரம் குழாய் மூலம் கொண்டுவரப்பட்டு பாவனைக்கு உட்படுத்தப்பட்டது. அப்பிரதேச மக்கள் தமது அருகில் இருக்கும் உன்னிச்சை குளத்து நீரை கண்ணால் மட்டும் காண்கின்றனர். ஆனால் தாமோ வாய்க்கால்களிலும் துறவுகளிலும் உன்னிச்சை குளத்து நீரை கண்ணால் மட்டும் காண்கிறார்கள். ஆனால் தாமோ வாய்க்கால்களிலும் துறவுகளிலும் தூய்மைப்படுத்தப்படாத நீரையே தமது குடிநீராக கொள்கின்றார்கள். இந்நிலைமை தூய்மைப்படுத்தப்படாத குடிநீராக இந்நிலைமை தொடர்பாக இத்துறையின் கௌரவ அமைச்சர் தமது கவனத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் உன்னிச்சை குளத்தடியில் வசிக்கும் மக்களுக்கு பவுனதீவில் இருந்து பின்புறமாக நீர் தள்ளப்பட்டு ஒரு சில பிரதேசங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும், அந்த உன்னிச்சை பிரதேசத்தில் ஒரு சிறிய பிளான்ட் ஒன்று அமைத்து அப்பிரதேச மக்களுக்கு சுத்தமான நீரை கொடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல், மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 600,000 மக்கள் வாழ்கின்றார்கள். தற்போது சுத்தமான குடிநீரை 2.5 லட்சம் மக்களே பெறுகின்றார்கள். அதாவது 35 MCM தண்ணீர், குடிதண்ணீருக்கு மேற்பட்ட தண்ணீர் இன்று உன்னிச்சை குளத்தில் இருந்து 12 சென்டிமீட்டர் தண்ணீர் மாத்திரமே எடுக்கப்படுவது மாத்திரமல்லாமல், 3 MCM
are going to undertake that project where we will be taking water from Unnichi and covering the entire Batticalo district within the next 2-3 years.
You can't get that all the water from that Unnichi tank, sir. You have to upgrade at least 2 feet Unnichi tank, then you can get another 2-3 MCM drinking water. You have to develop other tanks also in Batticalo. So I am explaining to that.
And design.
Okay.
Matter is now being studied and designed. Within the next 2-3 years, this will be done. And every household in Batticalo will have water.
Okay.
I assure you.
All right. I have to tell you. Another 3 MCM தண்ணீர் அம்பாறை மாவட்டத்திலிருந்து களுவாஞ்சிக்குடி, கல்லாறு, துறைநீலாவணை, மண்டூர் போன்ற பிரதேசங்களுக்கு உள்வாங்கப்படுகின்றது. நான் நினைக்கின்றேன், தற்போது பிரான்ஸ் நாட்டு அபிவிருத்தி நிறுவனம், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கை அரசின் நிதி பங்களிப்புடன் முந்தானை 6 ஆற்றுப்படுக்கை அபிவிருத்தி திட்டத்தில் உருகாமம் கித்தூர் குளங்களை ஒன்றிணைத்து 57 MCM தண்ணீர் கொள்ளளவுள்ள ஒரு குளமாக அந்த குளத்தை மாற்றுவதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அங்குள்ள அதிகாரிகளின் கணக்கெடுப்பின்படி அந்த உருகாமம் கித்தூர் குளத்தை 90 MCM தண்ணீர் கொள்ளளவு உள்ள ஒரு குளமாக மாற்றி அமைக்க முடியுமாயின் அங்கிருந்து கூட 20 MCM தண்ணீர் குடிநீருக்காக பயன்படுத்தப்படலாம். அதற்கும் மேலாக கோரளைப்பற்று வடக்கிலே கட்டுமுறிவு கிருமிச்சை மியான்குளம் வாகனேரி போன்ற குளங்களும் அங்கு இருக்கின்றது. அந்த பிரதேச மக்களுக்கு அங்கு ஒரு பிளான்ட் அமைத்து குடிநீரை வழங்குவோமானால் எதிர்காலத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் அபிவிருத்திக்காக தேவைப்படும் நல்ல தண்ணீர்கள் கூட அங்கிருந்து எடுக்கலாம். குறிப்பாக ஒரு ஐஸ் ஃபேக்டரியோ ஏனைய தொழிற்சாலைகளையோ நிறுவ வேண்டுமானால் குடிநீர் கொடுக்க வேண்டும். அப்படியாயின் அந்த குளங்களை அபிவிருத்தி செய்வதன் மூலம் அந்த குளங்களிலிருந்தும் போதிய அளவு தண்ணீரை எடுக்கலாம். அதற்கு மேலாக மட்டக்களப்பிலே ஒரு பெரிய வாவி இருக்கின்றது. இலங்கையிலே இரண்டாவது நீளமான 85 கிலோமீட்டர் நீளமுள்ள வாவி. அந்த வாவி கூட சுத்தமான குடிநீரை கொண்டுள்ளது. ஆனால் அதற்கு ஒரு வித்தியாசமான பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அங்குள்ள பொறியியலாளர்கள் கூறுகின்றார்கள். அதன் மூலமாக குடிநீரை பெற்றுக் கொண்டால் போதிய அளவு குடிநீரை மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு சுத்தமான குடிநீரை எதிர்காலத்திலே சுகதேகிகளாக அந்த பிரதேச மக்கள் வாழ்வதற்கு அப்பிரதேச மக்களின் குடிதண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் உறுதி பூண வேண்டும் என்று
be visiting Batticaloa district. I hope you will be present. I will let you know where we will discuss with all our officials, right, how we shall provide the water to all people in Batticaloa.
You will meet there and discuss. சம்பந்தப்பட்ட அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு மேலாக பிரதி சபாநாயகர் அவர்களே, மாற்று வலு தேவை தொடர்பாக இன்று பரவலாக உணரப்பட்டு பேசப்படுகின்றது. எமது வலுவான நீர்மின் சக்தியினை மாத்திரம் நம்பியிருப்பதன் காரணமாக நாம் வறட்சிக்காரங்களின் மின் தடைகளை வடகிழக்கு உட்பட நாடு முழுவதும் எதிர்நோக்குகின்றோம். இது தேசிய பொருளாதாரத்திற்கும் தேசிய உற்பத்திக்கும் ஒரு சவாலான பிரச்சனையாக இருக்கின்றது. நீர் மின்வலு முறையாக தொடர்பான முயற்சிகள் முறையான திட்டமிடலுக்கு உட்படுத்தப்பட்டு நாடு முழுவதும் குறிப்பாக கிராமிய மின்வட்டத்தில் இருந்து இது ஆரம்பிக்கப்பட வேண்டும். முறையான இலக்கு நோக்கிய திசையில் இத்திட்டம் பயணிக்க வேண்டும். குறிப்பாக இத்துறையில் லஞ்ச மூலல் தலை தூக்காது கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனிக்க வேண்டும். இதன் மூலம் நமது நாட்டின் சக்தி வளம் பூரணமாக தடையற்ற பயன்பாட்டுக்கு உட்படுத்த வேண்டும். இறுதியாக எமது நாட்டின் அபிவிருத்தி சவால் மிக்கதான முக்கியமான சில துறைகள் தொடர்பாக எனது அவதானத்தையும் பார்வையினையும் இவ்வுயரிய சபையில் எனது உரையின் மூலம் பதிவு செய்திருக்கின்றேன். எனது உரையின் உண்மைத்தன்மையை மாத்திரம் கருத்தில் கொள்ளுங்கள். நமது நாட்டிற்கு சுபிட்சமான எதிர்காலத்தினை ஏற்படுத்துவதில் உங்களுக்கு இருக்கும் அதே பொறுப்பும் கடமையும் எங்களுக்கும் உள்ளது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். நீங்களும் எமது எண்ணங்களை உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு எனது உரையினை முடிக்கின்றேன். நன்றி.
மந்திரிமா கரு WDJ சனிரத்த மந்திரிமா ஓ மந்திரிமா
கரு நியோஜ கதாநாயகத்துவன் மெத்துமாய கதாவை கத்தான கிவா உத்துரட்ட முனவத கர்லத்தின் கேலா யூ ஷுட் ஸ்டடி வட் த வடிக்கல் வசந்தம் இஸ் இஃப் யூ சென்ட் யுவர் இமெயில் அட்ரஸ் மட்ட புல்வாங் மே தொரத்துருட்டிக்கே வண்ண
ஹாரி மாட்டிட்டு மஸ்துதி கரு WDJ கரு வினாடி அட்டாய்
நியோஜ கத்தானாயத்துமணி ஒபுத்துமாரி போங்க ஸ்தூதி எத்தபட்சம் மே ரட்டே ஜனஜீவித்தேட்டு ஆர்த்திகேட்டு இவகேம் மே ரட்டே புலு மகாத் சங்வர்தனேட்டு பலப்பான சீர்ஷக் வச்சேம் விஜுபல அமாத்தியான்சியகேன வச்சனத்தையாக கத்தாரம்ப அவஸ்தாவில் வேணும் சந்தோஷம் வேணும் அப்படி தன்னோம் விதி பல அமாத்தியான்சி 1969 எத்திக்கதாட்ட பசி பௌகிய காலத்தில் விஷால சேவாவாக கருகினேனும் மே வினக்கொட்ட அப்பே போதிசிக்கவில் சீட சீயா நிவாசோட்ட விதிவிலாபாதீம துடிங் ஜனதீவித்தே விஷால வர்தனையாக இவகேம விஷால வெனசாக் சமாஜீய வெனசாக் ඇතිකරන්න පුළුවන් වෙලා තියෙනවා. නමුත් මේ කාරණය ගැන අපි සතුටු වෙන අතර මේ පසුබිම ගැන බැලුවාම ටිකක් අපිට අනාගතය ගැන බයක් හිතෙනවා. මොකද අද විදුලි බල මණ්ඩලයත් ඒ වගේම මේ ශිෂ්‍යත්වයට ගන්න ખનිජ තෙල් සංස්ථාවත් මේ රටේ විශාල මුදලක් වැය කරන ඒවගේම රට දවසින් දවස නායක ඇති කරන ආයතන දෙකක්. තුළ මේ තත්ත්වයන් වෙනස් කරන අඩු වශයෙන් ලාභ නොලැබුවත් පාඩු අමකා ගන්න පුළුවන් තත්ත්වයක් ඇති කරන්න සෑමදාම හැම රජයක්ම කටයුතු කරන්න බැලුවා. නමුත් මේක මෙතෙක් සාර්ථක වුණේ නැහැ. මට මතකයි මම විදුලි බල ඇමතිවරයා වශයෙන් ඉද්දි මම 2005 අගදී විදුලි බල අමාත්‍යාංශය වාර අරගෙන 2010 වෙනකම් කටයුතු කළා. මේ කාලය තුලදී අපිට මුහුණ දෙන්න සිදු වුණ ප්‍රධානම ප්‍රශ්නේ තමයි අපේ රටේ විදුලි බලෙන් අතිමහත් ප්‍රමාණයක් නිෂ්පාදනය කරන්නේ ඩීසල් වලින්. ඉතින් ඩීසල් අපේ රටේ ඇති ප්‍රභවයක් නෙවෙයි. අපිට ඒක මේ රටට ආනයනය කරන්නට ඕන. ඒතර මේ සඳහා විශාල මුදලක් අපිට වැය කරන්න වෙනවා. ඒතර මේ මුදල අපිට විදුලි විකිණීම නැත්නම් විදුලි ලබා දීමෙන් අපිට ලබා ගන්නට බෑ. මොකද අපේ විදුලියෙන් බොහෝ ප්‍රමාණයක් අපි සබ්සිඩි මත තමයි දෙන්නේ. රටේ ජනතාවට එයාගේ ආර්ථිකය අනුව මේ විදුලි බිල ගෙවන්නට සමහර විට ගෘහස්ත විදුලි බිල ගෙවා ගන්නටත් බෑ හුඟ දෙනෙකුට. ඒ නිසා යම් කිසි ප්‍රමාණයකට අපි ඒ විදුලිය සහන ආධාරමත් තමයි දෙන්නේ. නමුත් එහෙම දීලාත් අපිට අද තියෙන ප්‍රශ්නේ තමයි අපේ විදුලි බිල වැඩි කියන එක. අද දකුණු ආසියාවේ විදුලි බිල වැඩිම රටක් අපේ රට. ඒ නිසා අපේ ආයෝජකයෝ ඇවිල්ලා හුඟක් වෙලාවට ආයෝජනය කිරීම ගැන සාකච්ඡා කරනකොට ඒගොල්ලෝ ඉදිරිපත් කරන ප්‍රශ්නේ තමයි මේ ලංකාවේ විදුලි බිල බොහොම වැඩි. අපේ කර්මාන්ත අපිට ඉදිරියට ගෙන යන්නට බෑ පරදායි විදියට. ඒ නිසා මේ සම්බන්ධව වෙනසක් අනිවාර්යයෙන්ම කෙරෙන්න ඕන කියලා. ඒතර මම මෙතෙන්දි මතක් කරන්නට ඕන අතීතය පොඩ්ඩක්. 2005 ඉස්සෙල්ලා අපේ රටේ විදුලිය සැපයීම සඳහා ප්‍රධාන වශයෙන් මෙතුණේ ලක්ෂ 5 ජල විදුලි බලාගාරයක්. ඒ වගේම මහවැලේ යෝජනා ක්‍රමයේ යටතේ ඇති වෙච්ච ජලාශ කීපයක්. ඒතර ඒ හැරෙනකොට අනිත් සියලුම අපේ බල ශක්තිය නැත්තම් විදුලිය අපි ලබා ගත්තේ ඩීසල් වලින්. ඩීසල් බලාගාර වලින්. තාප වලින්. ඒතකොට මේ තත්ත්වය වෙනස් කරන්න අපි කල්පනා කරලා තමුන්වංශය දන්නව අවුරුදු 20ක් 25ක් විතර කතා කරමින් ආපු ව්‍යාපෘතියක් තමයි නොරොච්චෝලේ ගල්ලංගර ව්‍යාපෘතිය. නොරොච්චෝලේ ගල්ලංගර ව්‍යාපෘතිය අපි ආරම්භ කළා. ඒ ආරම්භ කළා එදා මේකව 300ක් රටට ලබා දුන්නා. ඊළඟට තමුන්වංශයට කියන්නට ඕනේ අපි ඉහළ කොත්මලේ ජල විදුලි බලාගාරයත් මේකව 150ක්. ඒ වගේම 2007 වෙනකොට මගේ අවධානයට යොමු කළා විශාල විදුලි හිගයක් අපේ රටේ ඇති වෙනවා කියලා. මේ නිසා ඒ වෙලාවේ මම විදුලි බල අමාත්‍යාංශයේ විදුලි බල මණ්ඩලයේ නිලධාරීන් යවුවා මේකට පිළියමක් කල්පනා කළා නැද්ද කියලා. ඒ අවස්ථාවේ ඒ අය මට පෙන්නලා දුන්නා මේ සඳහා සැලැස්මක් තියෙනවා. ඒ සැලැස්ම තමයි කෙරවල පිටිය බලාගාරයේ සම්බන්ධ සැලැස්ම. ඒක ක්‍රියාත්මක කිරීම තමයි අපිට කරන්න තියෙන්නේ. ඒක LNG ප්ලාන්ට් එකක්. ඒ කියන්නේ ස්වාභාවික වායු වලින් ක්‍රියාත්මක වෙන ව්‍යාපෘතියක්. පසුව ඒ සම්බන්ධව අපි සාකච්ඡා කැඳවලා ඊට පස්සේ තීන්දුව කළා LNG බලාගාරය හදන්න. ඒකට අපිට LNG ඇත්තේ නැහැ. LNG ගබඩා කරන්න පහසුකම් ඇත්තේ නැහැ. නමුත් ඒ වෙලාවේ හැටි අපි දැවිතෙල් වලින් ක්‍රියාත්මක කිරීමේ අදහස ඇතුව ඒක ආරම්භ කරලා ඊට පස්සේ 2008 වෙනකොට අපිට පුළුවන්කම ලැබුණා 2008 අග වෙනකොට මේ රටේ මේ බලාපොරොත්තු වෙච්ච විදුලි අඩුව එමු නැත්නම් විදුලි හිගය නැති කරන්න පුළුවන්කම ලැබුණා. එතකොට අද වෙනකොටත් LNG වලින් වැඩ කරන්නට ඒ බලාගාරයට පුළුවන් වෙලා නැහැ. තාමත් ඒක වැඩ කරන්නේ ඩීසල් වලින්. එතකොට මේන් ඇති වෙන්නේ මොකද්ද? අපි ඩීසල් ජනතාවට දෙන මිලට වඩා විශාල මුදලක් වැය කරලා තමයි අපි මේ විදුලිය නිෂ්පාදනය කරන්නේ. මේක තමයි අද අපිට තියෙන ලොකුම ප්‍රශ්නේ. ඒ නිසා අපි මේක කලින් දැනගෙන 2008 දී සුනිත්‍ය බලශක්ති අධිකාරිය හැදුවා.
ඔබතුමාට විනාඩි 2යි.
සුනිත්‍ය බලශක්ති අධිකාරිය බලාපොරොත්තු වුණා මේ රටේ වෙනත් ප්‍රභවයන් විශේෂයෙන්ම හිරු එළිය, ඒ වගේම කුඩා ජල විදුලි බලාගාර, ඒ වගේම අනිකුත් ඩෙන්රෝ වැනි ප්‍රභවයන් පාවිච්චි කළා මේ රටේ ප්‍රමාණවත් විදුලි බලයක් සකස් කරන්න. නමුත් මං හිතන්නේ සුනිත්‍ය බලශක්ති අධිකාරිය හැදුවත් එයින් බලාපොරොත්තු වූ සේවය තාම සිද්ධ වුණායි කියලා. මොකද ඒ සඳහා ක්‍රියාත්මක වීටි කොටස් ඒ ගැන උනන්දුවක් දක්වන්නේ නැහැ. විශේෂයෙන්ම මම කියන්නට ඕන මේ වෙලාවේ විදුලි බල මණ්ඩලයට ලොකු චෝදනාවක් තියෙනවා. මොකද මේ සුනිත්‍ය බලශක්ති අධිකාරිය වැඩ කටයුතුවලට ඒගොල්ලන්ගේ අනුග්‍රහය දෙනවා මදි කියලා. ඒ වගේම මම මතක් කරන්න ඕනේ මගේ වෙලාව අඩු නිසා මම ඊට වඩා කතා කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒත් වශයෙන්ම අර LNG ව්‍යාපෘතියක් තියෙනවා ලංකා ලෝක කියන. එය මම ඉන්න කාලේ ඉදිරිපත් වුණා 2006 ඉදිරිපත් වුණා මේ කැබිනට් මණ්ඩලයේ ඉදිරිපත් කෙරුවා. ඒ වෙලාව හිටපු ජනාධිපතිතුමා මේ සම්බන්ධ විශාල උනන්දුවක් දැක්වුවා. එතුමා තමයි මට උපදෙස් දුන්නේ මේක කැබිනට් එකට ඉදිරිපත් කරන්න. ඊට පස්සේ 2006, 2007, 2008 නැවතත් කැබිනට් පත්‍රිකා කීපයක් ඉදිරිපත් කරලා කැබිනට් අනුමැතියක් ලැබුණා. නමුත් තාම මේ ක්‍රියාත්මක කරන්න බැරි වුණා. මොකද ඒ LNG ලංකා ලෝක සමාගම කැනඩාව එවැගේම ඇමරිකානු සමාගම් දෙකක් කළ සාමූහික යෝජනාවක් අනුව තමයි ඒ විදුලි බලාගාරය හදන්න යෝජනා කළේ. නමුත් දැන් ඒ කැනේඩියානු ආයුධකය මිය ගිහිල්ලා තියෙනවා. නමුත් ඇමරිකානු ආයුධකින් තාම ඉන්නවා. ඒ අය තාම කැමති ඒ සඳහා අවශ්‍ය කරන ආයෝජනයන් කරන්න. එතකොට ඒ බලාපොරොත්තු වෙනවා මෙගවට් 488ක් හදන්න. LNG බලාගාරෙන් මෙගවට් 488ක් ලබා දෙනවා කියන්නේ මේ රට ලොකු සහනයක්. මිල 90 තාමත්ම අඩු මිලකට මට දැනගන්න ලැබුණා මෑතකදීම රුපියල් 10,730ට එක යුනිට් එකක් දෙන්න කැමතියි කියලා කිලෝවැට් එකක්. තියෙනවා නෑ ඒක ලොකු සහනයක්. ඒ වගේම මම මෙතෙන්දී එකක් කියන්න ඕන මට තව විනාඩි දෙකක් දෙන්න නියුදු කතා නැතුමනි. ජලවිදුලි බලාගාර
කිසි කාලයක් තියෙන්නේ අවසන් කරන්න.
ජලවිදුලි බලාගාර හිමියන් කීප දෙනෙක් මේ චෝදනා කරනවා. අද SPPA කියන්නේ ස්ටෑන්ඩර්ඩ් පවර් පර්චේසින් ඇග්‍රීමන්ට්. ඒක විදුලි බල මණ්ඩලය අවසන් කරන කිසුවක්. ඒ කියන්නේ පෞද්ගලිකව විශේෂයෙන්ම කුඩා ජලවිදුලි බලාගාරය ඒ වගේම සුනිත් බලශක්ති අධිකාරිය විසින් අනුමත කරපු ව්‍යාපෘති වෙනින් විදුලිය ගැනීම විනාඩියක් විදුලිය ගැනීම සඳහා අවසන් කරන කිසුවක්. මේ කිසුවේ දැන්ට යෝජක 17 දෙනෙක් නැත්නම් ව්‍යවසායකයන් 17 දෙනෙක්ගේ ව්‍යාපෘති අද නැමැතිලා තියෙනවා. මොකද මේ SPPA අස්සන් නොකිරීම නිසා විදුලි බල මණ්ඩලය කිව්න්නේ මේක තාමත් මම හිතනවා ගරු ඇමතුමා මේ ගැන සලකා බලයි කියලා විදුලි මණ්ඩලය සමග සාකච්ඡා කරලා. මොකද ඒගොල්ලෝ බිලියන 7ක් පමණ වැය කරන්න බලාපොරොත්තු වෙන තමයි මේ ව්‍යාපෘති සැලසුම් කරලා අනුමැතිය ලබාගෙන තියෙන්නේ. එතකොට මෙයාට ටෙන්ඩර් කැඳවීමක් ගැන කතා කරනවා. මේ ටෙන්ඩර් කැඳවීම තිබුණේ 19 සංශෝධනයටදී අවශ්‍යයි කියනවා. මම දන්නේ නැහැ මොන විහිළුවක්ද ඒක කියලා.
මොකද
මේ ව්‍යාපෘති සියල්ලම ඒ සංවර්ධනය කරන අය විසින් සොයාගත්ත ව්‍යාපෘති. කැලෑවල ලැබිදල, ගංගාවල ලැබිදල, කුඩා ජලවිදුලි බලාගාර හදන්න පුළුවන් ස්ථාන සිව්වට පස්සේ ඒක ටෙන්ඩරයක් ඇඳුවට තව කෙනෙකුට දෙන්න බලාපොරොත්තු වෙන එක වැරදි. ඒක නිසා මේ සම්බන්ධව කටයුතු කරන්නයි කියලා මම ගරු ඇමතුමාගෙන් ඉල්ලමි. මගේ වචන පිළිපැස